ஆல் இண்டியா ரேடியோ மனதின் குரல். பாரத பிரதமர் மாண்புமிகு நரேந்திர மோடி அவர்கள் இன்று காலை 11 மணிக்கு வானொலி வாயிலாக தனது சிந்தனை ஓட்டங்களை நாட்டு மக்களோடு பகிர்ந்து கொண்டார். பிரதமர் உரையின் தமிழாக்கத்தினை இப்போது கேட்கலாம்.
எனது பிரியமான நாட்டு மக்களே, வணக்கம். இந்த ஆண்டு நல்ல விதமாக மழைக்காலம் தொடங்கியிருக்கிறது. நமது விவசாய சகோதர சகோதரிகளுக்கு முன்பருவ பயிர் விதைப்பு நடவடிக்கைகளில் இது கண்டிப்பாக உதவிகரமாக இருக்கும் என்பது எனக்கு மகிழ்ச்சியை தருகிறது. மேலும் ஒரு விஷயம் என் மனதுக்கு சந்தோஷத்தை அளிக்கிறது. நமது நாட்டில் பருப்பு வகைகள் மற்றும் எண்ணெய் வித்துக்களின் மிகுந்த குறைபாடு நிலவி வருகிறது. ஏழைகளுக்கு பருப்புகள் தேவைப்படுகின்றன. பொரியல் வகைகளில் சேர்த்துக்கொள்ள சிறிது எண்ணெயும் தேவைப்படுகிறது. இந்த முறை செய்யப்பட்டிருக்கும் நடவில் பருப்பு வகை பயிர்களில் 50% அதிகரிப்பு காணப்படுகிறது. எண்ணெய் வகை பயிர்களில் சுமார் 33% உயர்வு தெரிய வருகிறது என்பது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியை அளிக்கிறது. இந்த விஷயம் தொடர்பாக நான் என் விவசாய சகோதரர்களுக்கு என் மனப்பூர்வமான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எனது பிரியமான நாட்டு மக்களே, ஜூலை 26 என்பது நமது நாட்டின் வரலாற்றில் கார்கில் போரில் வெற்றி பெற்ற நாளாக பொறிக்கப்பட்டிருக்கிறது. நாட்டின் விவசாயிகளின் தொடர்பு எந்த அளவுக்கு பூமியோடு கலந்திருக்கிறதோ அதே அளவுக்கு நாட்டை காக்கும் போர் வீரர்களின் உணர்வுகளும் இந்த பூமியோடு இணைந்திருக்கிறது. கார்கில் போரில் நமது ஒவ்வொரு வீரரும் நூற்றுக்கணக்கான எதிரிகள் மீது பலமான சேதத்தை ஏற்படுத்தினார்கள். தங்களின் இன்னுயிர்களை சற்றும் பொருட்படுத்தாது எதிரிகளின் தீய முயற்சிகளை முறியடித்த வீரம் நிறைந்த இராணுவ படையினருக்கு என் 100 வணக்கங்கள். கார்கில் போர் எல்லைப்புறங்களில் மட்டுமே நடைபெறவில்லை. இந்தியாவின் ஒவ்வொரு கிராமம் நகரமும் தத்தம் பங்களிப்பை இதற்கு அளித்தன. இந்த போரில் சமர் புரிந்த அத்துணை இராணுவ வீரர்களின் அன்னையர்களும் சகோதரிகளும் கூட இதில் ஈடுபட்டார்கள். கழுத்தில் ஏறிய மங்கள நாணின் மஞ்சள் கூட கலையாத மகள்களும் கூட இந்த சமரில் பங்கெடுத்தார்கள். இராணுவ வீரனாக இருக்கும் தங்கள் மகனை போருக்கு அனுப்பிய தந்தைமார்களும் இதில் பங்கெடுத்தார்கள். தந்தையின் கரம் பற்றி நடைபயிலத் தொடங்கியிருந்த மகன்களும் கூட இதில் பங்கெடுத்து கொண்டிருந்தார்கள். இத்துணை பேர்களின் தியாகங்களின் காரணமாகத்தான் இன்று இந்தியா உலக அரங்கில் தலைநிமிர்ந்து நடைபோட்டு வருகிறது. அந்த வகையில் கார்கில் போரில் வெற்றி வாகை சூடிய நாளான இன்று இத்துணை தியாகங்கள் புரிந்த நமது வீர தீரர்களுக்கு என் 100 வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஜூலை 26 நான் வேறு ஒரு விஷயத்துக்காகவும் மகத்துவம் நிறைந்ததாக கருதுகிறேன். 2014 நமது அரசு அமைந்த பிறகு சில மாதங்களிலேயே ஜூலை 26 அன்று நாங்கள் மை கவ் இணையதளத்தை தொடக்கினோம். அந்த வகையில் மக்களாட்சியில் மக்களின் பங்கெடுப்பை ஊக்கப்படுத்த வேண்டும் என்பது எங்கள் உறுதிப்பாடாக இருக்கிறது. ஒவ்வொரு குடிமகனையும் வளர்ச்சிப் பணியில் ஈடுபடுத்த வேண்டும் என்பதுதான் எங்கள் குறிக்கோளாக இருந்து வருகிறது. அரசு அமைந்து சுமார் 1 நிறைவடைந்துள்ள நிலையில் கிட்டத்தட்ட 2 மக்கள் மை கவ் இணையதளத்துக்கு சென்றிருக்கிறார்கள். சுமார் 5.5 லட்சம் பேர்கள் இதில் தங்களை கருத்துக்களை தெரியப்படுத்தியிருக்கிறார்கள் என்பது எனக்கு மகிழ்ச்சியை அளிக்கிறது. 50,000 மேற்பட்டவர்கள் PMO அப்ளிகேஷனில் தங்கள் ஆலோசனைகளை வழங்கியிருக்கிறார்கள் என்பதும் இதற்காக தங்கள் பொன்னான நேரத்தை செலவு செய்திருக்கிறார்கள் என்பதும் தங்கள் சிந்தையை இதில் செலுத்தியிருக்கிறார்கள் என்பதும் மேலும் மகிழ்ச்சியை அளிக்கக்கூடியதாக இருக்கிறது. இதை அவர்கள் மகத்துவம் நிறைந்த ஒன்றாக கருதியிருக்கிறார்கள். அவர்கள் மிகவும் அருமையான ஆலோசனைகளை அளித்திருக்கிறார்கள். கான்பூரைச் சேர்ந்த அகிலேஷ் வாஜ்பேயி அவர்கள் ஒரு நல்ல கருத்தை பதிவு செய்திருக்கிறார். உடல் ஊனமுற்றவர்களுக்கு ரயில்வே துறையின் IRCTC இணையதளம் வாயிலாக ஒதுக்கீட்டு முறையில் பயணச்சீட்டு வழங்கலாமே என்பதுதான் அது. உடல் ஊனமுற்றவர்களும் பயணச்சீட்டு பெறுவதில் மற்றவர்கள் சந்திக்கும் அதே இடர்பாடுகளை சந்திப்பது என்பது எந்த வகையில் சரியானது? விஷயம் என்னவோ எளிமையானதாக இருக்கலாம், ஆனால் இது தொடர்பாக அரசில் இருப்பவர்களுக்கு இதுவரை கவனம் செல்லவில்லை. ஆனால் சகோதரர் அகிலேஷ் வாஜ்பேயி அவர்களின் ஆலோசனையை அரசு முனைப்போடு பரிசீலனை செய்ததோடு இன்று நாங்கள் அதை அமல்படுத்தியும் இருக்கிறோம். இன்று அரசின் எந்த ஒரு திட்டத்துக்கும் லோகோ, டாக்லைன் ஏற்படுத்தப்படுகிறது. திட்டங்கள் தீட்டப்படுகின்றன, கொள்கைகள் உருவாக்கம் பெறுகின்றன. மைகவ் இணையதளத்தில் மிகவும் ஆக்கப்பூர்வமான ஆலோசனைகள் பெறப்படுகின்றன. ஆட்சி நிர்வாகத்தில் ஒரு புதிய தென்றல் காற்று வீசத் தொடங்கியிருக்கிறது. ஒரு புத்துணர்வு உணரப்படுகிறது. இப்போதெல்லாம் ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி நான் எது பற்றி உரையாற்ற வேண்டும் என்பது தொடர்பாகவும் கூட மைகவ் முகவரியில் எனக்கு ஆலோசனைகள் வரத் தொடங்கியிருக்கின்றன. சென்னையைச் சேர்ந்த சுசித்ரா ராகவாச்சாரி அவர்கள் பல ஆலோசனைகளை எனக்கு வழங்கியிருக்கிறார்கள். பெண் குழந்தைகளை காப்போம், பெண் குழந்தைகளை படிக்க வைப்போம், தூய்மையான கங்கை, தூய்மையான இந்தியா, இது பற்றியெல்லாம் பேச வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டிருக்கிறார். இது என் மனதில் ஒரு எண்ணத்தை முடுக்கிவிட்டிருக்கிறது. இந்த முறை ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி அன்று நான் எது பற்றி உரையாற்ற வேண்டும் என்று நீங்கள் உங்கள் கருத்துக்களை பதிவு செய்யலாமே. மைகவ் முகவரியில் அனுப்பலாம், வானொலிக்கு எழுதலாம், பிரதம மந்திரியின் அலுவலகத்துக்கு அனுப்பலாம். ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதிக்கான எனது உரையில் என்ன இடம் பெற வேண்டும் என்பதை நான் பொதுமக்களிடமிருந்து பெற வேண்டும் என்பது அருமையான யோசனையாக இருக்கிறது. கண்டிப்பாக நீங்கள் அருமையான யோசனைகளை எனக்கு அளிப்பீர்கள் என்று கருதுகிறேன். ஒரு விஷயம் தொடர்பாக நான் என் கவலையை வெளிப்படுத்த விரும்புகிறேன். நான் எந்த ஒரு உபதேசமும் அளிக்க விரும்பவில்லை. அதே நேரத்தில் மத்திய மாநில அரசுகள் அல்லது உள்ளாட்சி அமைப்புகள் போன்றவை தங்கள் பொறுப்புகள் மற்றும் கடமைகளிலிருந்து தப்பித்துக்கொள்ள எந்த ஒரு வழியையும் நான் தேடவில்லை. 2 நாட்கள் முன்பாக தில்லியில் நிகழ்ந்த ஒரு விபத்து மீது என் சிந்தை சென்றது. அந்த விபத்துக்கு பின்னர் ஸ்கூட்டரில் பயணம் செய்த அந்த நபரின் உயிர் 10 நிமிடங்கள் வரை துடிதுடித்து பிரிந்தது. அவருக்கு எந்த உதவியும் கிடைக்கவில்லை. நீங்கள் சாலை பாதுகாப்பு பற்றி ஏதேனும் உரையாற்ற வேண்டும், விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்று பல சந்தர்ப்பங்களில் மக்கள் என்னிடம் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். பெங்களூருவின் ஹோஷா கோட்டையைச் சேர்ந்த அக்ஷய், புனேயின் அமை ஜோஷி, கர்நாடக மாநிலத்தைச் சேர்ந்த மூர்பித்ரியின் பிரசன்னா காக்குஞ்சே தவிர மேலும் பல பேர் இந்த விஷயம் தொடர்பாக தங்கள் கவலையை வெளிப்படுத்தியிருக்கிறார்கள். உங்கள் அனைவரின் கவலையும் சரிதான். புள்ளி விவரங்களை நாம் அலசினால் இருதயமே நின்று போகும் அளவுக்கு இருக்கிறது. நமது நாட்டில் ஒவ்வொரு நிமிடமும் ஒரு விபத்து நடந்து கொண்டிருக்கிறது. சாலை விபத்து காரணமாக 4 நிமிடத்துக்கு ஒரு மரணம் நிகழ்கிறது. மிகவும் கவலை அளிக்கும் விஷயம் என்னவென்றால், மரணத்தை தழுவும் 1/3 பேர்களின் வயது 15 முதல் 25க்கு உள்ளாக இருக்கிறது. ஒவ்வொரு மரணமும் அவர்களின் குடும்பங்களை உலுக்கி போடுகிறது. நிர்வாகம் தான் செய்ய வேண்டிய கடமைகளை செய்துதான் ஆக வேண்டும். ஆனால் பிள்ளைகள் ஓட்டும் வாகனம் 2-சக்கர வாகனமோ 4-சக்கர வாகனமோ எதுவாக இருந்தாலும் பாதுகாப்பு தொடர்பான அனைத்து அம்சங்களையும் கடைபிடிக்க வேண்டும் என்பது தொடர்பான ஒரு சூழலை குடும்பத்தில் ஏற்படுத்தி தர வேண்டும் என்று நான் பெற்றோர்களிடம் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். அப்பா, சீக்கிரம் வீடு திரும்புங்கள் என்ற வாக்கியம் சில ஆட்டோ ரிக்ஷாக்களின் பின்புறத்தில் எழுதப்பட்டிருப்பதை நாம் பார்த்திருப்போம். இது இதயத்தை எந்த அளவுக்கு தொடும் விதமாக இருக்கிறது இல்லையா? இந்த விஷயம் தொடர்பாக அரசு கூட பல முனைப்புகளை ஏற்படுத்தியிருக்கிறது. சாலை பாதுகாப்பு தொடர்பான விழிப்புணர்வாகட்டும், சாலை அமைத்தல் தொடர்பான பொறியியல் ஆகட்டும், சட்ட அமலாக்கமாகட்டும், விபத்துக்கு பின்னர் காயமடைந்தவர்களுக்கு அவசர சிகிச்சை அளிப்பதாகட்டும், இவை அத்தனையையும் மனதில் கொண்டுதான் நாங்கள் சாலை போக்குவரத்து மற்றும் பாதுகாப்பு மசோதாவை கொண்டு வர இருக்கிறோம். இனிவரும் நாட்களில் தேசிய அளவிலான சாலை பாதுகாப்பு கொள்கை மற்றும் சாலை பாதுகாப்பு செயல் திட்டத்தை அமல் செய்யும் விதமாகவும் நாங்கள் பல மகத்துவம் நிறைந்த முயற்சிகளை மேற்கொள்ள திட்டமிட்டிருக்கிறோம். மேலும் ஒரு செயல் திட்டத்தையும் நாங்கள் மேற்கொண்டிருக்கிறோம். அதுதான் கேஷ்லெஸ் ட்ரீட்மெண்ட், அதாவது பணம் செலுத்தா சிகிச்சை. குட்காவ், ஜெய்ப்பூர் மற்றும் வடோதரா தொடங்கி மும்பை, ராஞ்சி போன்ற தேசிய நெடுஞ்சாலைகளில் நாங்கள் கேஷ்லெஸ் ட்ரீட்மெண்ட் தொடர்பாக முக்கியத்துவம் அளிக்க இருக்கிறோம். இதன்படி பணம் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் யார் பணம் அளிப்பார்கள் என்பது தொடர்பான விஷயங்களை தள்ளி வைத்துவிட்டு முதல் 50 மணி நேரத்தில் மிகச் சிறப்பான உயிர்காப்பு நடவடிக்கைகள் பற்றியும் பராமரிப்பு எப்படி கிடைக்கச் செய்வது என்பது பற்றியும் நாங்கள் சிந்தித்து வருகிறோம். நாடு முழுவதிலும் நடைபெறும் விபத்துக்கள் பற்றிய தகவலை அளிக்கும் விதமாக இலவச தொலைபேசி எண்ணான 1033, ஆம்புலன்ஸ் வசதி போன்ற அனைத்து விஷயங்களும் இதில் அடங்கும். ஆனால் இவை அனைத்தும் விபத்துக்கு பிறகு நடைபெற வேண்டியவை. விபத்துக்களே நடைபெறாமல் இருப்பது எப்படி என்ற கண்ணோட்டத்திலேயே முதன்மையாக நாம் இதை அணுக வேண்டும். உண்மையிலேயே ஒவ்வொரு உயிரும் விலைமதிப்பானது. பணியாளர்கள் கர்மயோகிகளாக இருக்க வேண்டும் என்று நான் சில வேளைகளில் கூறுவதுண்டு. கடந்த சில நாட்களில் இந்த கருத்தை ஒட்டிய என் மனதைத் தொட்ட சில நிகழ்வுகளை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். சில வேளைகளில் இடைவிடாது பணியாற்றிய பின் ஊழியர்கள் களைப்படைந்து விடுவார்கள். ஊதியம்தான் கிடைக்கிறதே, வேலையை பின்னர் பார்த்து கொள்ளலாம் என்ற எண்ணப்பாடு சில ஆண்டுகளுக்கு பிறகு ஏற்படலாம். ஆனால் கடந்த சில நாட்களுக்கு முன்பாக ரயில்வேயில் பணிபுரியும் ஒரு ஊழியர் பற்றிய தகவல் கிடைத்தது. நாக்பூர் பிரிவில் விஜய் பிஸ்வால் என்ற பெயரிலான ஒரு பயணச்சீட்டு பரிசோதகர் பணிபுரிகிறார். அவருக்கு சித்திரம் வரைவதில் அதிக நாட்டம் இருக்கிறது. அவர் எங்கு வேண்டுமானாலும் சென்று சித்திரம் வரைந்திருக்கலாம். ஆனால் அவர் ரயில்வே பணியையே தன் முனைப்பாக கொண்டிருக்கிறார். அவர் ரயில்வேயில் தனக்கு விதிக்கப்பட்ட பணியை ஆற்றிக்கொண்டிருக்கும் அதே வேளையில் ரயில்வே தொடர்பான பல வகையான ஓவியங்களை தீட்டியும் வருகிறார். அவருக்கு ஒருபுறம் இதனால் மகிழ்ச்சியும் ஏற்படுகிறது, மறுபுறம் தனது வேலையில் ஈடுபாடும் நாட்டமும் அதிகரிக்கவும் செய்கிறது. அவரவர் தாங்கள் புரியும் வேலைகளிலும் கூட எப்படி உயிரூட்டத்தை கொண்டு வர முடிகிறது என்பதை பார்க்கும்போது நல்லதொரு உணர்வு ஏற்படுகிறது. தனது நாட்டம், தனது கலை உணர்வு, தனது திறம் ஆகியவற்றை தனது பணியோடு கூட எப்படி இணைக்க முடிகிறது என்பதை விஜய் பிஸ்வால் அவர்கள் வெளிப்படுத்தியிருக்கிறார். விஜய் பிஸ்வால் அவர்களின் சித்திரம் இனிவரும் நாட்களில் பேசப்படும் ஒரு பொருளாக அமையலாம் என்று நம்புகிறேன். மேலும் ஒரு விஷயம் எனக்கு தோன்றியது. மத்திய பிரதேச மாநிலத்தின் ஹர்தா மாவட்டத்தைச் சேர்ந்த அரசு அதிகாரிகளின் ஒரு பெரிய குழு செயல்படுத்தி வரும் ஒரு திட்டம் என் மனதை தொடுகிறது. இது எனக்கு விருப்பமானதாகவும் இருக்கிறது. அவர்கள் ஆபரேஷன் மலையுத்தம் என்ற ஒரு இயக்கத்தை முடுக்கிவிட்டிருக்கிறார்கள். இதன் மூலமாக அவர்கள் தூய்மையான இந்தியா திட்டத்துக்கு ஒரு புதிய திருப்பு முனையை ஏற்படுத்தியிருக்கிறார்கள். ரக்ஷாபந்தன் பண்டிகையை ஒட்டி தனது சகோதரிக்கு கழிப்பறை வசதி அமைத்து கொடுப்பவரே சிறந்த சகோதரன் என்ற கருத்திலான பிரதர் நம்பர் 1 என்ற பெயர் கொண்ட ஒரு இயக்கத்தையே அவர்கள் ஒட்டுமொத்த மாவட்டத்திலும் உருவாக்கியிருக்கிறார்கள். மாவட்டம் முழுவதிலும் எந்த ஒரு தாயோ அல்லது சகோதரியோ திறந்த வெளியில் இயற்கை உபாதைகளை கழிக்கச் செல்லக்கூடாது என்பதற்காக கழிப்பறைகள் கட்டித்தர வேண்டும் என்று ஒவ்வொரு சகோதரனையும் ஊக்குவிக்கும் சவாலை அவர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். பாருங்கள், ரக்ஷாபந்தன் பண்டிகையின் பொருள் எப்படி மாறிவிட்டது. நான் ஹர்தா மாவட்டத்தின் அரசு அதிகாரிகளின் ஒட்டுமொத்த குழுவுக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போதுதான் ஒரு விஷயத்தை நான் கேள்விப்பட்டேன். சில வேளைகளில் சில சின்ன சின்ன விஷயங்கள் கூட மிகுந்த மகிழ்ச்சியை அளிக்கக்கூடியவையாக அமைந்து விடுகின்றன. ஆகையால் தான் நான் அவற்றை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். சத்தீஸ்கட் மாநிலத்தைச் சேர்ந்த ராஜ்நந்த் காவில் கேஷ்லா என்ற ஒரு கிராமம் இருக்கிறது. கடந்த சில மாதங்களாக முயற்சி செய்து கழிப்பறைகள் அமைக்கும் ஒரு இயக்கத்தை ஏற்படுத்தியுள்ளார்கள் அவர்கள். இப்போது அந்த கிராமத்தைச் சேர்ந்த யாருக்கும் திறந்த வெளியில் இயற்கை உபாதைகளை கழிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இது என்னமோ நடந்தேறியிருந்தாலும் இது முழுமை பெற்றபோது ஏதோ ஒரு பெரிய திருவிழாவைப் போல ஒட்டுமொத்த கிராமமுமே இதை கொண்டாடியது. இதை ஒரு சாதனையாகவே கருதி அவர்கள் கொண்டாட்டங்களில் ஈடுபட்டார்கள். சமூக வாழ்வில் விழுமியங்கள் எப்படி மாற்றம் அடைகின்றன, மக்களின் கண்ணோட்டம் எப்படி மாறுபாடு அடைந்து வருகிறது, நாட்டின் குடிமக்கள் நாட்டை எந்த வகையில் முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்லுகிறார்கள் என்பதை அறிவுறுத்தும் மிக சிறந்த எடுத்துக்காட்டுகள் வெளிப்பட்டு வருகின்றன. கவுஹாத்தியைச் சேர்ந்த பாவேஷ் டே எனக்கு வடகிழக்கு மாநிலங்கள் சந்திக்கும் பிரச்சினைகள் தொடர்பாக எழுதியிருக்கிறார். வடகிழக்கு மாநிலங்களைச் சேர்ந்தவர்கள் மிகவும் சுறுசுறுப்பாகவும் இருக்கிறார்கள். எனக்கு கணிசமாக அவர்கள் தங்கள் கருத்துக்களையும் தெரிவித்து வருகிறார்கள். வடகிழக்கு மாநில மக்களுக்கெனவே பிரத்யேகமானதொரு அமைச்சகம் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. அடல் பிஹாரி வாஜ்பேயி அவர்கள் நாட்டின் பிரதமராக இருந்தபோது டோனர் என்ற பெயரிலான ஒரு அமைச்சகம் ஏற்படுத்தப்பட்டது. அதாவது வடகிழக்கு மாநிலங்களின் முன்னேற்றத்துக்கான அமைச்சகம் என்பதுதான் அதன் பொருள். சரி, வடகிழக்கு மாநிலங்களின் நலன்களை நாம் தில்லியில் அமர்ந்து கொண்டு தீர்மானிக்க முடியாது இல்லையா? ஆகையால் இந்திய அரசின் அதிகாரிகள் கொண்ட ஒரு குழு அசாம், நாகாலாந்து, மிசோரம், அருணாச்சல் பிரதேசம், மணிப்பூர், திரிபுரா, சிக்கிம் ஆகியன அடங்கிய வடகிழக்கு பிரதேசம் சென்றார்கள். அங்கே 7 நாட்கள் முகாமிட்டார்கள். கிராமங்கள், மாவட்டங்கள் ஆகியவற்றுக்கு சென்று அங்கிருக்கும் உள்ளாட்சி அமைப்புகளின் பொறுப்பாளர்களை சந்தித்தார்கள். மக்கள் பிரதிநிதிகளோடு கலந்து பேசினார்கள். குடிமக்களின் கருத்துக்களை தெரிந்து கொண்டார்கள். பிரச்சினைகளை கேட்டு அவற்றை தீர்க்கும் முகமாக இந்திய அரசின் பங்களிப்பை பற்றி புரிந்து கொண்டார்கள். எங்கள் அரசு பொறுப்பேற்ற பிறகு இந்த டோனர் அமைச்சகத்தில் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு தீர்மானமாக நாங்கள் இதை நிறைவேற்றினோம். இந்த முயற்சிதான் இனிவரும் நாட்களில் நல்ல விளைவுகளை ஏற்படுத்தக்கூடியது. இத்தனை அழகான பிரதேசம், இத்தனை அருமையான மக்கள், இதையெல்லாம் பார்த்த பின்னர் இவர்களை முன்னேற்றியே ஆக வேண்டும், அவர்கள் பிரச்சினைக்கு தீர்வு காணப்பட்டே ஆக வேண்டும் என்று அங்கு சென்று வந்த அதிகாரிகள் மனதிலும் கூட ஒரு உணர்வு ஏற்பட்டது, ஒரு உறுதிப்பாடு துணித்தது. அவர்கள் தில்லி திரும்பிய பிறகு கூட அந்த பகுதி மக்களின் பிரச்சினைகளை புரிந்து கொண்டு செயல்படுவது எளிதாகிவிட்டது. இது ஒரு அருமையான முயற்சி, தில்லியிலிருந்து தொலைவான பகுதிகளுக்கு செல்லும் ஒரு முயற்சி. நான் ஆக்ட் ஈஸ்ட் கொள்கை என்று சொல்வது இதைத்தான். இதுதான் என் மனதிற்கு அளவில்லாத மகிழ்ச்சியை ஏற்படுத்துகிறது. எனது பிரியமான நாட்டு மக்களே, செவ்வாய்க்கோள் பயணத்திட்டத்தின் வெற்றி எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியை அளிக்கிறது. கடந்த சில நாட்கள் முன்பாக இந்தியா தனது PSLV C-28 மூலமாக இங்கிலாந்து நாட்டின் 5 செயற்கைக்கோள்களை ஏவியிருக்கிறது. இதுதான் இதுவரை இந்தியா ஏவியிருக்கும் மிக கனரக செயற்கைக்கோள். இந்த செய்தி அதிக கவன ஈர்ப்பை ஏற்படுத்தும் ஒன்றாக இல்லாது போனாலும் மிகப்பெரிய சாதனையாக இது அமைந்திருக்கிறது. சில நேரங்களில் நாம் நாட்டின் இளைய சமுதாயத்தினரிடம் நீங்கள் வளர்ந்த பிறகு என்னவாக விரும்புகிறீர்கள் என்ற வினாவை எழுப்பும் பொழுது அவர்களில் 1/100 அதிகபட்சமாக நான் விஞ்ஞானியாக விரும்புகிறேன் என்று பதிலளிப்பார். அறிவியல் தொடர்பாக நாட்டம் குறைவாக காணப்படுவது கவலை தரும் ஒரு விஷயமாக இருக்கிறது. அறிவியல் தொழில்நுட்பம் என்பது வளர்ச்சியின் குறியீடாக அமைகிறது. நமது புதிய தலைமுறையினர் அறிவியலாளர்களாகும் கனவு காண வேண்டும். ஆய்வுகள் புதுமைகள் படைப்பதில் நாட்டம் கொள்ள வேண்டும். அவர்களுக்கு தேவையான ஊக்கம் அளிக்கப்பட வேண்டும். அவர்கள் திறமைகள் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும். இது மிகப்பெரிய தேவையாக இருக்கிறது. இதனை அடியொற்றி இந்திய மனிதவள மேம்பாட்டு அமைச்சகம் ஒரு தேசிய கண்டுபிடிப்புகள் இயக்கத்தை தொடக்கியிருக்கிறது. நமது நாட்டின் முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம் அவர்கள் இதனை தொடக்கியிருக்கிறார்கள். இந்திய தொழில்நுட்ப கழகங்கள் IIT, தேசிய தொழில்நுட்பக் கழகங்கள் NIT, மத்திய மாநில பல்கலைக்கழகங்கள் ஆகியன மென்டார்கள், அதாவது வழிகாட்டிகளாக செயல்படும். எங்கெல்லாம் சாத்தியக்கூறு இருக்கிறதோ அங்கெல்லாம் மாணவர்களுக்கு ஊக்கமளிப்பது, அவர்களுக்கு வழிகாட்டுவது, உதவிகள் செய்வது ஆகியவை மீது இந்த அமைப்புகள் தங்கள் முனைப்பை வெளிப்படுத்தும். நீங்கள் மெத்தப்படித்து வெகுவாக முன்னேறியிருக்கிறீர்கள். நீங்களும் கூட வாரத்தில் 1-2 மணி நேரங்களை உங்கள் அருகில் இருக்கும் பள்ளி கல்லூரிகளைச் சேர்ந்த மாணவர்களை ஊக்கப்படுத்தும் விதமாக செலவு செய்யுங்கள். உங்கள் அனுபவங்களை அவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். இது கண்டிப்பாக அவர்களுக்கு உதவிகரமாக இருக்கும் என்று நான் அரசைச் சேர்ந்த இந்திய ஆட்சிப்பணி அதிகாரிகளை கேட்டுக்கொண்டிருக்கிறேன். நமது கிராமங்களுக்கு 24 மணி நேரமும் மின்சாரம் கிடைக்க வேண்டும் இல்லையா? இந்த பணி கடினமானதுதான், என்றாலும் இதை நிறைவேற்றியே ஆக வேண்டும். இதற்கான வேலைகளும் முடுக்கிவிடப்பட்டிருக்கின்றன. இனிவரும் காலங்களில் அனைத்து கிராமங்களுக்கும் 24 மணி நேர மின்சார வழங்கல் உறுதி செய்யப்பட வேண்டும். அங்கே கல்வி பயிலும் மாணவர்கள் தேர்வு காலங்களில் படிக்கும்போது மின்சாரமின்மை ஒரு தடையாக இருக்கக்கூடாது. கிராமங்களில் சிறு குறு தொழில்கள் செய்ய வேண்டும் எனும்போது மின்சாரம் கிடைக்க வேண்டும் என்ற சவாலை நாம் எதிர்கொண்டிருக்கிறோம். இன்றைய நிலையில் மொபைலை சார்ஜ் செய்ய வேண்டும் என்றாலும் கூட வேறு ஒரு கிராமத்துக்கு செல்ல வேண்டியிருக்கிறது. நகரங்களுக்கு கிடைக்கப்பெறும் ஆதாயங்கள் கிராமங்களுக்கும் விரிவாக்கப்பட வேண்டும். கடைநிலை ஏழைக்கும் இந்த வசதிகள் வாய்க்கப்பெற வேண்டும். இதன் பொருட்டுத்தான் நாங்கள் தீன்தயாள் உபாத்யாய் கிராம் ஜோதி திட்டத்தை தொடக்கியிருக்கிறோம். நமது நாடு மிகப்பெரிய நாடு. இங்கே 1000 கிராமங்கள் இருக்கின்றன. மிக தொலைவான பகுதிகளுக்கும் மின்சார வழங்கலை உறுதி செய்ய வேண்டும். ஆனால் இவற்றை ஏழைபாழைகளுக்காக நிறைவேற்றித்தான் ஆக வேண்டும். இதை தொடக்கிவிட்டோம், கண்டிப்பாக இதை நிறைவேற்றியே தீருவோம். இன்று மனதின் குரலில் பலவிதமான விஷயங்களை பற்றி வெளிப்படுத்த தோன்றியது. ஒரு வகையில் ஆகஸ்ட் செப்டம்பர் மாதங்கள் நம் நாட்டில் பண்டிகைகள் கொண்டாட்டங்களின் மாதங்களாக திகழ்கின்றன. இந்த கொண்டாட்டங்களை முன்னிட்டு உங்கள் அனைவருக்கும் என் நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள். ஆகஸ்ட் மாதம் 15 தேதியை முன்னிட்டு நீங்கள் கண்டிப்பாக உங்கள் ஆலோசனைகளை எனக்கு அனுப்பி வையுங்கள். உங்கள் கருத்துக்கள் எனக்கு பேருதவியாக இருக்கும். மிக்க நன்றி.
மனதின் குரல் மாண்புமிகு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அகில இந்திய வானொலி மூலமாக நாட்டு மக்களுக்கு இன்று காலை 11 மணிக்கு விடுத்த செய்தியின் தமிழாக்கம் கேட்டீர்கள். நீங்களும் பிரதமரிடம் ஏதேனும் கருத்துக்களை தெரிவிக்க விரும்பினால், அவருக்கு ஏதும் ஆலோசனைகள் வழங்க நினைத்தால், உங்கள் மனதின் குரலை www.mygov.in என்ற இணையதள முகவரியில் தெரிவிக்கலாம். இணையதள முகவரி மீண்டும் www.mygov.in. படைப்பு சென்னை வானொலி நிலையம்.